ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவாய நம. சிவாய நம. சிவாய நம். ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 35. தட்சன் கூறுகிறான், தேவர்கட்கும் தேவனே, ஸ்ரீஹரி, ஸ்ரீவிஷ்ணுவே, ஏழை பங்காளனே, கருணைக்கடலே, தாங்கள்தான் என்னையும் என் வேள்வியையும் காத்தருள வேண்டும். இறைவா, வேள்வியை காப்பவர் அல்லவா தாங்கள்? வேள்விதானே தங்களது செயல். வேள்வி சுரூபரும் தாங்கள் அல்லவா? இந்த வேள்விக்கு அறிவுறாமல் காப்பாற்ற அருள் புரியுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, இவ்வாறு பலவாறாக வேண்டிய தட்சன் பகவான் ஸ்ரீஹரியின் திருவடிகளில் விழுந்து வணங்கினான். அவரது மனம் பயத்தில் கலங்கியது. இவ்வாறு மனதில் பயம் கொண்டு தன் திருவடிகளில் விழுந்து வணங்கிய தட்ச பிரஜாபதியை தூக்கிய ஸ்ரீமன் நாராயணன், அவன் முதலில் கூறியனவற்றையெல்லாம் கேட்டு தேவதேவரான சிவபெருமானை மனதில் நினைத்தார். தனக்கும் தலைவரான பரமசிவன் சகல செல்வங்களுக்கும் கொள்கலன் என்றோ? எனவே சிவனது உண்மை தத்துவத்தை நன்கறிந்த ஸ்ரீஹரி தட்சனுக்கு அறிவுரை கூறலானார். ஸ்ரீஹரி கூறுகிறார், தட்சனே, நான் உண்மையை கூறுகிறேன், கவனமாக கேள். அது முற்றிலும் உனது நன்மைக்காகவே. அது மந்திரம் போல் நன்மைகள் அளிப்பதாகும். தட்சனே, உனக்கு உண்மை அறிவு சிறிதும் இல்லை. ஆகவேதான் அனைவருக்கும் ஒப்பற்ற தலைவரும் பரம்பொருளுமான பரமசிவனை அவமதித்தாய். அவரை அவமதித்ததால் அனைத்து காரியங்களும் பயனற்றதாயின. இது மட்டுமல்ல, ஒவ்வொரு அடியிலும் துன்பமே விளையும். கொண்டாடப்பட வேண்டியவர்களை கொண்டாடாது விடுதலும், கொண்டாடப்பட வேண்டாதவர்களை கொண்டாடுதலும் நடக்கும் இடத்தில் வறுமை வாட்டும், அகால யமபயம் தோன்றும், பலவாறான உலகியல் பயமும் தோன்றும். ஈஸ்வராவஜ்ஞையா சர்வம் காரியம் பவதி சர்வதா விபலம் கேவலம் நைவ விபத்திஷ்ச பதே பதே அபூஜ்ய யத்ர பூஜ்யந்தே பூஜினியோ ந பூஜ்யதே த்ரீணி தத்ர பவிஷ்யந்தி தாரித்ரியம் மரணம் பயம். ஆகவே நீ முழு முயற்சியோடு இறுதிக்குடியுடைய சிவபெருமானை மதிக்க வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். சிவபெருமானை அவமதித்ததால் அன்றோ இப்பொழுது உனக்கு பெரும் பயம் வந்துள்ளது? நாங்கள் அனைவரும் அரிய செயலை செய்பவர்கள் ஆயினும் இப்பொழுது உனது அநீதி செயலால் ஏற்பட்ட இச்சங்கடத்தை எதிர்த்து நிற்க சக்தியற்றவர்கள். நான் உனக்கு உண்மையைத்தான் கூறுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, ஸ்ரீமன் நாராயணன் கூறியதை கேட்ட தட்சன் பெரும் கவலை கொண்டான். அவன் முகம் வெளுத்தது, மூனமாக தரையை பார்த்து நின்றான். இதற்குள் ஸ்ரீ ருத்ரனால் அனுப்பப்பட்ட வீரபத்ரன் தன் படைகளுடன் வேள்விச்சாலைக்கு வந்து சேர்ந்தான். அவர்களோ பெருந்திரள் உடையவர்கள், பயம் அறியாதவர்கள், ஸ்ரீ ருத்ரனுக்கு ஒப்ப வீரம் படைத்தவர்கள். அவர்களது எண்ணிக்கையோ கணக்கில் இடங்கா. வீரர்களான ருத்ரகணத் தலைவர்கள் சிங்கம் போல் கர்ஜித்தனர். அவ்வொலி மூவுலகங்களிலும் எதிரொலித்தது. விண்வெளியெல்லாம் தூசிப்படலம், திசைகளெல்லாம் இருள் சூழ்ந்தது. ஏழு தீவுகள் கொண்ட இக்குவலயம் பயத்தால் கலங்கியது. மலைகளும் அடர்ந்த காடுகளும் அதை சூழ்ந்த இடங்களும் நடுங்கின, குலுங்கின. கடல்கள் பொங்கிக் கலங்கின. அகில உலகங்களையும் அழிக்கும் திறலுடைய அந்த பெருஞ்சேனையை கண்டு தேவர்கள் அனைவரும் பெரும் வியப்பெய்தனர். அவர்களது செயல் கண்டு தட்சனது வாயில் உதிரம் கொப்பளித்தது. அவன் தனது மனைவியையும் அழைத்துக் கொண்டு ஸ்ரீமன் நாராயணனது திருவடிகளில் வணங்கி கூறலானான். தட்சன் கூறுகிறான், ஸ்ரீமன் நாராயணா, இறைவா, தங்கள் துணை கொண்டுதானே நான் இந்த வேள்வியை தொடங்கினேன். நற்செயல் நலமுற நிறைவு பெற வேண்டியதற்கு தாங்கள்தானே காரணம். தாங்களே அனைத்து செயல்களுக்கு சாட்சியும் வேள்வியை காப்பவரும் ஆகும். இறைவா, வேதங்களில் கூறப்பட்ட அறநெறிகளுக்கும் பிரம்மதேவருக்கும் ரட்சகர் தாங்களே. ஆகவே இறைவா, தாங்கள்தான் என் வேள்வியை காத்தருள வேண்டும். ஏனெனில் தாங்களன்றோ அனைவருக்கும் ஒப்பற்று முழுவதற் கடவுள். பிரம்மதேவர் கூறுகிறார், தட்சனது பரிதாபமான இரக்கத்திற்குரிய பேச்சை கேட்ட பகவான் ஸ்ரீ விஷ்ணு சிவதத்துவத்தை அறியாது எதிர்த்தட்டாக நிற்கும் தட்சனை அறிவுறுத்தி கூறலானார். ஸ்ரீ விட்டு கூறுகிறார், தட்சனே, உன் வேள்வியை நான் நிச்சயம் காக்க வேண்டும் தான். ஏனெனில் அறநெறிகளை பரிபாலிப்பதற்காக நான் செய்துள்ள சத்தியத்தை அனைவரும் அறிவர். அது உலகம் பரவியது. ஆனால் தட்சா, நான் கூறுவதையும் சற்று கேள். இச்சமயத்தில் நீ உன் தீய புத்தியை விட்டுவிடு. தேவர்களது இடமான நைமிஷாரண்யத்தில் முன்பொரு சமயம் நடந்த பெரு நிகழ்ச்சி உனக்கு நினைவில் இல்லையா? உன் கெட்ட புத்தியினால் நீ அதை மறந்து விட்டாயோ? பகவான் ஸ்ரீ ருத்ரனது கோபத்தில் இருந்து இப்பொழுது இங்கு உன்னை காப்பாற்றுவதற்கு எவர்களுக்குத்தான் திரளுண்டு? இங்கு உன்னை காப்பாற்றும் எண்ணம் கூட ஒருவருக்கும் இல்லை. உன்னை காப்பாற்ற எண்ணுபவனும் தனது அறிவின்மையைத்தான் வெளிப்படுத்துகிறான். தீய புத்தி கொண்டவனே, எது கர்மம், அதாவது எது செய்யத்தக்கது, எது அகர்மம், எது செய்யத்தகாதது என்பதும் உனக்கு தெரியாது. வெறும் செயலே ஏதாவது ஒன்று செய்வதில் போதுமானதாகாது. எதனுடைய உதவியால் செயலாற்றுவதற்கான திறமை கிடைக்கிறதோ அதுவேதான் உனது கர்மம் என அறிந்துகொள். வெறும் செயலே ஏதாவது ஒன்று செய்வதில் போதுமானதாகாது. எதனுடைய உதவியால் செயல் ஆற்றுவதற்கான திறமை கிடைக்கிறதோ அதுவேதான் உனது கர்மம் என அறிந்துகொள். சிவபெருமானை என்று வேறு எவரும் செயலை நற்செயலாக்கவும் நன்மை அளிக்கவும் திறல் உடையார் இல்லை. சிவபெருமானை என்று வேறு எவரும் செயலை நற்செயல் ஆக்கவும் நன்மை அளிக்கவும் திறல் உடையார் இல்லை. எவன் ஒருவன் அமைதியாக சிவபெருமானிடமே மனதை உறுநிலைப்படுத்திய பக்தியோடு செயலை செய்கிறானோ அவனுக்கே சிவபெருமான் அப்பொழுதே அச்செயலுக்கான பயனை அளித்திடுவார். எவன் ஒருவன் அமைதியாக சிவபெருமானிடமே மனதை ஒருநிலைப்படுத்திய பக்தியோடு செயலை செய்கிறானோ அவனுக்கே சிவபெருமான் அப்பொழுதே அச்செயலுக்கான பயனை அளித்திடுவார். எவன் ஒருவன் பகுத்தறிவு உதவி கொண்டு நாத்திகவாதம் செய்கிறானோ அல்லது பகவானையே ஒப்புக்கொள்வதில்லையோ அவன் 100 கோடி கற்ப காலங்கள் நரகத்திலேயே உழல்வான். பின்பு கர்மத்தடையில் கற்றுண்டான் அந்த ஜீவன் ஒவ்வொரு பிறவியிலும் நரக வேதனையை அனுபவிக்கிறான். ஏனெனில் அவன் பற்றோடு கூடிய கர்மத்தை என்றோ அண்டியிருந்தான். இப்பொழுது வேள்விச்சாலைக்குள் புகுந்துள்ள வீரபத்திரன் பகை வெல்பவன், ருத்ரனது கோபத்திலிருந்து தோன்றியவன். இப்பொழுது அனைத்து ருத்ர கணங்களுக்கும் இவனே தலைவன். இவன் நம்மை அழிப்பதற்காகவே இப்பொழுது வந்துள்ளான் என்பதில் ஐயமும் உண்டோ? என்னதான் காரியமானாலும் சரி, உண்மையில் இப்பொழுது இவனுக்கு செய்ய இயலாதது என்று எதுவுமே இல்லை. அனைத்து திரளும் பெற்றுள்ள இந்த வீரபத்திரன் இப்பொழுது எல்லா தேவர்களையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டுத்தான் அமைதி பெறுவான். இது உறுதி. நானும் ஏதோ ஒரு பிரமையில் மயக்கத்தில் சிவபெருமானது கட்டளையை மீறி இங்கிருந்தது பெருந்தவறு. ஏனெனில் உன்னோடு கூட இத்துன்பத்தை நானும் எதிர்கொள்ள வேண்டுமே. இவ்வாறு ஸ்ரீ நாராயணன் கூறிக்கொண்டிருக்கையில் வீரபத்ரனுடன் சிவகணங்களாகிற பெருஞ்சேனை கடல் அலை என பொங்கி வருவதை தேவர்கள் அனைவரும் கண்டனர். அத்தியாயம் 36-37. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அச்சமயம் தேவர்களுக்கும் சிவகணங்களுக்கும் இடையே பெரும் போர் மூண்டது. அதில் தேவர்கள் தோற்று புறங்காட்டி உடலாகினர். ஒவ்வொருவரும் மற்றவரை தனித்துவிட்டு சொர்க்கலோகம் சென்றனர். அப்பொழுது பெருந்திரல் படைத்த இந்திரன் முதலிய லோகபாலகர்கள் மட்டுமே மிக்க தைரியத்துடனும் உற்சாகத்துடனும் அப்பெரும் போரில் எதிர்த்து நின்றனர். அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அப்போர்க்களத்தில் தேவகுருவான வியாழ பகவானை வினயத்தோடு வணங்கி கேட்கலாயினர். உலக பாலகர்கள் கேட்கிறார்கள், குருவே பிரகஸ்பதியே, நீங்கள் ஒரு பேரறிஞர், கருணையே வடிவெடுத்தவர், நமக்கு எப்படி வெற்றி கிட்டும் என்பதை விரைவில் கூறுங்கள். இதை கேட்ட வியாழ பகவான் பரமசிவனை நினைத்தவாறே அறிவற்றவனான இந்திரனிடம் கூறலானார். பிரகஸ்பதி கூறுகிறார், இந்திரனே, முன்பு ஸ்ரீமன் நாராயணன் கூறிய அனைத்தும் இப்பொழுது நடந்துவிட்டது. அதையேதான் நானும் இப்போது கூறுகிறேன். கவனமாக கேள். அனைத்து கர்மங்களுக்கும் பயனை தரும் பகவான் கர்மம் செய்பவனையே அதற்கு உரியவனாக ஆக்குகிறார். கர்மம் செய்பவனுக்கேதான் அந்த கர்மத்தின் பயனை தருகிறார். கர்மமே செய்யாதவனுக்கு அவர் பயன் தர இயலாது. ஆகவே பகவானையே சரணம் பற்றுபவனுக்கு அந்த கர்மத்தின் பயன் கிடைக்கிறது, அவரை பகைப்பவனுக்கு கிடைப்பதில்லை. அனைத்து கர்மங்களுக்கும் பயனை தரும் பகவான் கர்மம் செய்பவனையே அதற்கு உரியவனாக ஆக்குகிறார். கர்மம் செய்பவனுக்கேதான் அந்த கர்மத்தின் பயனை தருகிறார். கர்மமே செய்யாதவனுக்கு அவர் பயன் தர இயலாது. ஆகவே பகவானையே சரணம் பற்றுபவனுக்கு அந்த கர்மத்தின் பயன் கிடைக்கிறது, அவரை பகைப்பவனுக்கு கிடைப்பதில்லை. மந்திரங்களோ மூலிகைகளோ ஆபிசார கர்மங்களோ உலகியலில் சிக்கியுள்ளவர்களோ வேதத்தில் கூறப்பட்டுள்ள கர்மங்களோ ஏன் வேதங்களோ பூர்வ மீமாம்சா சாஸ்திரங்களான கர்மகாண்டங்களோ உத்தர மீமாம்சா சாஸ்திரங்களான வேதாந்த உபரிடதங்களோ மற்றும் வேதங்களோடு தொடர்புடைய வேறு பல பல சாஸ்திரங்களோ பகவானை அறிய போதுமானவை அன்று. பல பல சாஸ்திரங்களோ பகவானை அறிய போதுமானவை அன்று என்பது பண்டைய அறிஞர்கள் கருத்து. பெரும் ஸ்ருதிகளான வேதங்களும் இறைவனே தஞ்சம் என்றுள்ள அடியார்களைத் தவிர மற்றவர்கள் 1000 முறை வேதம் எழுதிய போதும் பகவானை உள்ளபடி அறிய முடியாது என்று கூறுகின்றன. பெருஞ்சுருதிகளான வேதங்களும் இறைவனே தஞ்சம் என்றுள்ள அடியார்களைத் தவிர மற்றவர்கள் 1000 முறை வேதம் ஓதிய போதும் பகவானை உள்ளபடி அறிய முடியாது என்று கூறுகின்றன. சிவபெருமானது இன்னருளாலேயே முற்றிலும் அமைதி, வேறுபாடு கொள்ளாமை, எங்கும் எதிலும் நேர்மையான நோக்கு ஆகியனவற்றின் உதவி கொண்டு சிவபெருமானது உண்மையிலேயே அவரது தத்துவத்தை அறிய முடியும். தேவர்கோனே, செய்ய வேண்டுவது எது, செய்ய வேண்டாதது எது, என்பதை பற்றிய தீர்மானம் செய்தபின் நமக்கு வெற்றிக்கான உயர்ந்த வழி பற்றி கூறுகிறேன். உனது நன்மைக்காக நீ அதை கவனமாக கேள். இந்திரனே, நீ சிறிதும் சிந்திக்காமல் மற்ற லோக பாலகர்களுடன் தட்சணது வேள்விக்கு வந்துள்ளாயே. இப்பொழுது உனது பலம் எங்கே? நீ என்ன செய்ய போகிறாய்? ஸ்ரீ ருத்ர பகவானது திருவருளுடன் கோபமே உருவாக விளங்கும் இந்த சிவகணங்கள் இந்த வேள்வியை அழிக்கவே வந்துள்ளனர். தங்கள் காரியத்தை நிச்சயம் முடித்தே திரும்புவர். இப்பொழுது இந்த வேள்விக்கு நேரிட்டுள்ள தடங்களை நீக்குவதற்கு உண்மையில் உங்களில் எவருக்கும் எந்தவித உபாயமும் இல்லை. இவ்வாறு வியாழ பகவான் கூறியதை கேட்ட இந்திரன் முதலிய லோகபாலகர்கள் பெருஞ்சிந்தையில் ஆழ்ந்தனர். பெருவலி விடைத்த ருத்ரகணங்கள் சூழ நிற்கும் வீரபத்ரன் மனதில் சிவபெருமானை நினைத்த வண்ணம் இந்திரன் முதலிய லோகபாலகர்களை அச்சுறுத்தி பல பல கூறிய பாணங்களால் அவர்களை காயப்படுத்தினான். பாணங்களினால் காயமடைந்தவர்கள் 10 திக்குகளிலும் சிதறி ஓடினர். அவ்வாறு லோகபாலகர்களும் தேவர்களும் சிதறி ஓடிய பின்பு வீரபத்ரன் தன் படைகளுடன் வேள்விச்சாலைக்குள் புகுந்தான். அப்பொழுது அங்கிருந்த ரிஷிகள் அனைவரும் மிகவும் பயந்து சர்வேஸ்வரனான ஸ்ரீ ஹரியை சரணடைந்து வணங்கி துதித்து வேண்டத் தொடங்கினர். தேவதேவனே, திருமகள் மணாளனே, சர்வேசா, இறைவா, தட்சணதி வேள்வியை காத்திடுங்கள். தாங்கள்தான் வேள்வி என்பதில் ஐயமுண்டோ? வேள்வியேதான் தங்கள் திருமேனியும் செயலும் அதன் அங்கங்களும். வேள்வியை காத்தருள்பவர் தாங்களே. ஆகவே தட்சணதி வேள்வியை தாங்கள்தான் காத்திடல் வேண்டும். தங்களை விடுத்து இதை காத்தருள்பவர் யாருளார்? பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு வேண்டவே ஸ்ரீ மகாவிஷ்ணு என்னையும் உடன் அழைத்துக் கொண்டு வீரபத்ரருடன் போர் புரிய விரும்பி கையில் சக்கரப்படையை ஏந்திச் சென்றார். இவ்வாறு ஸ்ரீ விஷ்ணு போர் புரிய வந்துள்ளதைக் கண்டு எதிரிகளை தாக்கி முறியடிக்கும் வீரபத்ரன் தன் கணங்கள் சூழ்ந்து நிற்க மிகுந்த கோபம் கொண்டு பலவாறு பேசினான். நாரதா, அவ்வாறு வீரபத்ரன் கூறியதை கேட்ட ஸ்ரீவன் நாராயணன் அனைத்தும் அறிந்தவர் ஆதலால் முகமலர்ச்சியோடு சிரித்த வண்ணம் கூறலுற்றார். ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், வீரபத்ரா, நான் இப்பொழுது உன்னிடம் கூறுவதை நன்கு கேள். நான் சிவ பரம்பொருளின் பக்தன். என்னை சிவனுக்கு எதிரி என்று கூறாதே. தட்சணோ ஓர் அறிவிலி, கர்மகாண்டத்திலேயே உரியவன். உண்மையை அறியாத அவன் இந்த வேள்விக்கு பலமுறை என்னை வர வேண்டினான். நானோ பக்தர்களுக்கு எளியவன். ஆகவேதான் இந்த வேள்விக்கு வந்திருக்கிறேன். சிவபெருமானும் அடியாருக்கு எளியவர். அப்பா வீரபத்ரா, தட்சன் எனது பக்தன். ஆகவேதான் நான் இங்கே வரவேண்டிய கட்டாயமே ஏற்பட்டது. ஸ்ரீ ருத்ரனது கோபத்தில் தோன்றிய நீ ஸ்ரீ ருத்ரனது ஒளிவடிவானவன், வீரத்திற்கு இருப்பிடம். என் சபதம் என்ன தெரியுமா? நான் உன்னை தடுத்து நிறுத்துகிறேன். முடிந்தால் நீயும் என்னை தடுத்து நிறுத்து. எது முடியுமோ அது நடக்கட்டுமே. நான் இப்பொழுது வீரத்தோடு போர் புரிய போகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, ஸ்ரீமன் நாராயணன் இவ்வாறு கூறவே பெருந்தோள் படைத்த வீரபத்ரன் சிரித்த வண்ணம், தாங்கள் என் இறைவனான சிவபெருமானின் பக்தர் என்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி கொண்டேன் என்றான். இவ்வாறு கூறியவன் கணங்களின் தலைவனான வீரபத்ரன் சற்றே சிரித்த வண்ணம் தலைவணங்கி மகிழ்ச்சியோடு ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் மேலும் கூறனானான். வீரபத்ரன் கூறுகிறான், இறைவா, நான் தங்கள் எண்ணத்தை அறிய வேண்டியே சிறிது கடுமையாக பேசினேன். இப்பொழுது உண்மையை கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். ஸ்ரீஹரியே, சிவபெருமான் எப்படியோ அப்படியேதான் தாங்களும், தாங்கள் எப்படியோ அப்படித்தான் அவரும். இதுவே தாங்கள் கூறுவது. இந்த வேத சொற்களும் அச்சிவபெருமானுடையதே. யதா சிவ ததாத்வம் ஹி யதாத்வம் ச ததா சிவகா இது வேதா வர்ணயந்தி சிவசாசனோ சிவ சாசனத்தோ ஹரே. மலர்மகள் மணாளரே, சிவனது கட்டளையால் நாம் அனைவரும் அவரது அடியவர்கள். இருப்பினும் நான் கூறியவை இச்சமயத்திற்கு ஏற்றவை அல்லவா? நான் இதுவரை கூறியது அனைத்தும் தங்களிடம் கொண்ட மரியாதையே. பிரம்மதேவர் கூறுகிறார், இவ்வாறு வீரபத்ரன் கூறியதை கேட்ட ஸ்ரீஹரி சற்றே புன்னகை வைத்த வண்ணம் அவரது நன்மைக்கானவற்றை கூறப் புகுந்தார். ஸ்ரீமன் நாராயணர் கூறுகிறார், பெரும் வீரனே, நீர் சிறிதும் தயங்காமல் என்னோடு போர் செய். உன் அஸ்திரங்களால் என்னுடன் துளைக்கப்பட்ட பின்புதான் நான் என் ஆசிரமம் புகுவேன். பிரம்மதேவர் கூறுகிறார், இவ்வாறு கூறிய ஸ்ரீ மகாவிஷ்ணு சிறிது மௌனமாகி போருக்கு ஆயத்தமானார். நாரதா, பின் ஸ்ரீ விஷ்ணுவுக்கும் வீரபத்ரனுக்கும் இடையே பெரும் போர் தொடங்கியது. முடிவில் வீரபத்ரன் ஸ்ரீமன் நாராயணரது திருவாணி சக்கரத்தை செயல் இழக்க செய்தான். அவரது சாரங்கம் என்னும் வில்லையும் 3 துண்டுகள் ஆக்கினான். பின்பு நானும் சரஸ்வதியும் வேண்டவே வீரபத்ரன் தடுக்க இயலாத பெரு ஒளியிலிருந்து தோன்றியவன் என்பதை நினைத்து ஸ்ரீஹரி அங்கேயே மறைந்து அருளினார். தேவர்களும் சதீதேவிக்கு செய்த அவமானத்தின் பயனே இது என்பதை உணர்ந்தனர். இச்சங்கடத்தை எதிர்கொள்வதற்கு மற்ற எவருக்கும் திறல் இல்லை என்பதை உணர்ந்த தேவர்கள் அனைவரும் தங்கள் பணியாட்களுடன் சுதந்திரனான சர்வேஸ்வரன் சிவபெருமானை சிந்தித்தவாறே தங்கள் உலகம் சென்றடைந்தனர். நானும் என் மகனது துன்பத்தை கண்டு வருந்தி என் சத்திய உலகம் சென்றேன். மிக்க துன்பத்தில் கலங்கிய நான் இப்பொழுது என்ன செய்வது என்று சிந்திக்கலானேன். நானும் ஸ்ரீமன் நாராயணனும் அங்கிருந்து சென்றவன் வேள்வியின் அபி உணவை ஏற்று ஜீவிக்கும் தேவர்கள் அனைவரும் முனிவர்களோடு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். அங்கு நிகழ்ந்தவற்றையும் வேள்வி அழிந்து விடுவதையும் கண்டு பயந்த யஜ்ஞ புருஷன் ஒரு மான் வடிவு கண்டு ஓடலானான். அவ்வாறு ஆகாயத்தை நோக்கி ஓடுவதைக் கண்ட வீரபத்ரன் அம்மானை பிடித்து அதன் தலையை கொய்தான். பின் தேவர்கள் மற்றும் முனிவர்களது அங்கங்களை வெட்டி வீழ்த்தி சிலரை கொன்று தீர்த்தான். வீரனான வடிவத்ரன் பிருகுவை பிடித்திழுத்து காலில் அழித்திக் கொண்டு அவரது மீசையையும் தாடியையும் பித்தறிந்தான். சண்டன் பூஷனது பற்களை பிடுங்கினான். ஏனெனில் முன்பு தட்சன் சிவபெருமானை நிந்தனை செய்ய போது இவன் பள்ளி இழுத்துச் சிரித்தான். நந்திகேசர் பகன் என்பவனை தரையில் தள்ளி அவனது இரு கண்களையும் பிடுங்கினார். ஏனெனில் தட்சன் சிவனிந்தை செய்த போது கண்களால் அவனுக்கு ஊக்கமளித்தான் இவன். ருத்ரகணத் தலைவர்கள் ஸ்வதா ஸ்வாஹா தட்சிணா என்னும் தேவிகளையும் மந்திரம் தந்திரம் மற்றும் உள்ள ஏனையவரையும் சீச்சி என்று எள்ளு நகையாடினர். பிரம்மதேவரது புதல்வனான தட்சன் பயத்தினால் வேள்விச்சாலையில் உள்ள வேதிகையின் உள்ளே சென்று பதுங்கினான். வீரபத்ரனோ அவனது இரு கன்னங்களையும் பிடித்துக் கொண்டு கழுத்தை வெட்டினான். ஆனால் தட்சனது யோக மகிமையால் கழுத்து வெட்டுப்படவில்லை. அஸ்திர சஸ்திரங்களால் இவனது தலையை வெட்ட இயலாதென்பதை அறிந்த வீரபத்ரன் அவரது மார்பை கால்களால் அழுத்திக் கொண்டு இரு கைகளாலும் அவனது தலையை திருகி எடுத்து அந்த வேள்வி குண்டத்தில் இட்டான். வீரபத்ரன் தட்சனையும் அவரது வேள்வியையும் அழித்து தான் வந்த காரியத்தை முற்றிலுமாக முடித்து திருக்கையிலே அடைந்தான். சூரியன் அடர்ந்த இருளை நீக்கி உதயமலையில் தோன்றுவது போலிருந்தது அக்காட்சி. சென்ற செயலை வெற்றிகரமாக முடித்து திரும்பிய வீரபத்ரனை கண்டு மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவனை தன் பிரமத கணங்களுக்கு தலைவனாக்கினான்.